இலை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் இன்று உலக இயற்கை வள பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இயற்கையை நேசிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயற்கையின்றி மனிதன் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவில் வாழ்வாதாரமாக இயங்கிக் கொண்டிருப்பது மனிதன் வாழ்வில் இயற்கை மட்டுமே. அந்த வகையில் அந்த இயற்கையை பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பதன் முக்கியத்துவம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க மதிப்பிற்குரிய முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம்
சார். இன்றைய தினம் ஜூலை 28 உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக உலகளாவிய மக்களால் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இயற்கை பாதுகாப்பு தினத்தின் நோக்கம் மற்றும் அதனுடைய கருப்பொருள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உலக இயற்கை பாதுகாப்பு தினம், அதாவது வேர்ல்டு நேச்சர்ஸ் கன்சர்வேஷன் டே, ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28 தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்ன என்று பார்ப்போமேயானால், இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் பற்றி பெரும்பான்மையான மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே தலையாய நோக்கமாக இது கொண்டுள்ளது. புவி வெப்பமடைதல், வன உயிரினங்கள் வாழிடம் அழிப்பு, சூழ்நிலை பாதுகாப்பு, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அழியும் நிலையிலிருந்து பாதுகாத்தல் போன்ற முக்கியமான அம்சங்களை பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் சென்று சேர்த்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவற்றை பல விதங்களில் பாதுகாக்கும் வண்ணம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கியமான நோக்கமாகும். ஒவ்வொரு வருடமும் இதற்காக ஒரு கருப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. இந்த வருடம், அதாவது 2023 உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருளாக உள்ளது ஃபாரஸ்ட் அண்ட் லைவ்லிஹுட், சஸ்டைனிங் பீப்புள் அண்ட் பிளானட், அதாவது காடு மற்றும் வாழ்வாதாரங்கள், மக்கள் மற்றும் பூமியின் இருப்பை நிலைநிறுத்துதல் என்பதே ஆகும்.
இன்றைய காலகட்டத்தில் அழிந்து வரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நிலை, அதை காப்பாற்றுவது எப்படி, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இது ஒரு முக்கியமான விடயமாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. வன உயிரினங்கள், அதாவது காடுகளில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிவது, இதனுடைய தொடக்கம் என்று பார்த்தால் மனிதன் முதல் முதலில் நெருப்பின் பயன்பாட்டை அறிய ஆரம்பித்த பிறகிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இது உச்சத்தை தொட்ட காலம் என்று நாம் கூற வேண்டும் என்றால் 2 உலக போருக்கு பின் வந்த காலகட்டங்கள், அதாவது தொழில் புரட்சி தொடங்கிய காலகட்டம் முதல் இதனுடைய விகிதம் அதிகரித்து வருகின்றது என்பது உலகளாவிய ஒரு கருத்து. தொழில் புரட்சி, மக்கள் தொகை பெருக்கம், பருவநிலை மாற்றம், காடுகள் அழிக்கப்படுவது போன்ற பல காரணங்களால் வன உயிரினங்கள் பெரும்பான்மையான இடங்களில் அழிந்து வருகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய ஒரு காலகட்ட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு வருடமும் 1500 கோடி மரங்கள் உலகம் முற்றிடும் வெட்டப்படுகின்றன என்கின்றது அந்த ஆய்வு குறிப்பு. மேலும் 1990 முதல் 2023 வரை மட்டுமே நாம் அழித்த காடுகளின் பரப்பளவு என்பது 42 கோடி ஹெக்டேர் ஃபாரஸ்ட், அதாவது காடுகளை, அவ்வளவு காடுகளை நாம் அழிச்சிருக்கோம். உலக காடுகள் அழிதல பாத்தீங்க அப்படின்னா வகைப்படுத்திருக்காங்க எந்த நாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த இதுல பார்க்கும்போது நமக்கு சற்று துயரமான ஒரு விஷயம் என்னவென்றால், காடுகள் அழிப்பது இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்கிறது ஒரு ஆய்வு குறிப்பு. இன்னும் இதை உறுதி செய்யும் விதமாக தற்போது கிடைத்த தகவலின்படி, அதாவது 2018 முதல் 2022 காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்தால் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் அழிக்கப்பட்ட காடுகளோட பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 89,000 ஹெக்டேர். இது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அது மட்டுமல்லாமல் இந்த காடுகள் அழிவதனால் விலங்குகளின் அழியும் தன்மை ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்தவாறு மாறுபடுகிறது. சாதாரணமாக ஒரு கணக்கெடுப்பின்படி உலகில் இருக்கக்கூடிய இருவாழ்விகளான ஆம்பிபியன், அதாவது தவளை போன்ற உயிரினங்கள், 40% உயிரினங்கள் அழியும் தருவாயில் உள்ளதாக ஒரு கணக்கு கூறுகிறது. மற்றும் சுறா, திருக்கை மீன் வகைகள் 31%, கூம்பு இலை காடுகள் 34%, பாலூட்டிகள் 25%, பறவைகள் 14% உலக அளவில் அழியும் தருவாயில் இருப்பதாக ஒரு அறிக்கை கூறுகிறது. மேலும் அயல் உயிரினங்கள் என்று சொல்லப்படுகின்ற இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் இவற்றின் காரணமாக மட்டுமே 25% தாவர இனங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அதுபோலவே 33% விலங்கினங்களும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிறது மற்றொரு ஆய்வு குறிப்பு. இது மட்டுமில்லாமல் பருவநிலை மாற்றத்தினால் அடிக்கடி ஏற்படும் காட்டு தீ, இந்த காட்டு தீயின் காரணமாக பல ஏக்கர் காடுகள் உலகெங்கிலும் அழிகிறது என்கிறது மற்றொரு ஆய்வு குறிப்பு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்ற மாதம் அதாவது 4 June 2023 கனடா நாட்டில் ஏற்பட்ட ஒரு காட்டு தீயில் அழிந்த காடுகளின் பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட 10,000 hectares என்று கணக்கிட்டுள்ளார்கள். நாம் அனைவரும் அறிந்ததன் காட்டு தீயினை அவ்வளவு சுலபமாக நம்மால் அணைத்து விட முடியாது. சோ இந்த காட்டு தீயினுடைய தாக்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நார்த் அமெரிக்காவில, கனடாங்கிறது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த காட்டு தீயினுடைய புகை, அதிலிருந்து ஏற்படக்கூடிய மாசு ஆனது நார்வே நாட்டில் வரையும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டத்தில் இருந்து ஐரோப்பிய கண்டம் 1,847 kilometers காற்றிலேயே இது பரவி இருக்கிறது. சோ இந்த மாதிரியான தாக்கங்கள் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பெரிய அளவு இயற்கை பேரிடராகவும் பெரும் பாதிப்பாகவும் பார்க்கப்படுவது என்னவென்றால் காலநிலை மாற்றம் என்பது அன்றாட வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கிறது. விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் ஏற்படக்கூடிய பேர் ஆபத்துகள் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இயற்கையில் பாதிப்புகள் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
கட்டாயமாக, நான் முன்பே கூறியது போல மனிதன் முதல் முதலில் எப்போது நெருப்பின் பயன்பாட்டை அறிந்து கொண்டானோ அப்போதே அந்த சுற்றுச்சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதுதான் முதல் விதை. காலநிலை மாற்றத்திற்கான முதல் விதை நெருப்பு பயன்பாட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது. பின்பு அது படிப்படியாக வளர்ந்து இப்போது நாம் அதிக அளவு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல், அல்ல ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, குளோரோ குளோரோ கார்பன், இவை காலநிலை மாற்றத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இவை மூலமாகத்தான் புவி வெப்பமடைதல் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இப்போது உலகம் முச்சுடும் உற்று நோப்பதற்கான காரணம், வரக்கூடிய ஆண்டுகளில் 1.5 Celsius வெப்பம் ஏறினால் உலகில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை பல அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விவசாய உற்பத்தி 45% இழப்பை இந்த காலநிலை மாற்றத்தினால் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்கிறது ஒரு இந்திய ஆய்வு. ஆனால் நாம் உற்று நோக்கும் போது அது மாதிரியான இழப்பு எங்கும் தென்படவில்லை என்று தோன்றும். ஆனால் அதற்கு மாற்றாக நாம் இடும் இடுபொருள்கள், தென் ஊக்குவிக்கும் மருந்துகள், இவற்றின் மூலம் நாம் ஓரளவு அதை சரிகட்டி வருகிறோம். ஆனால் இது நெடுங்காலத்திற்கு பயனளிக்காது என்பது ஒரு கசப்பான உண்மை. காலநிலை மாற்றம் என்பது ஒரு சூழ்நிலை மண்டலத்தை மட்டும் பாதிக்கவில்லை, உலகம் முச்சூடுமே இந்த பாதிப்பு உணரப்படுகிறது. போல் டு போல், அதாவது சொல்வாங்க, துருவ பகுதிகள் ஆரம்பித்து எல்லா பகுதிகளிலும் இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இதுவரை உணரப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பல வளரும் நாடுகளில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது போல் கீழ்திசை நாடுகளில் பெரிய ஆய்வுகள் இல்லை என்பது வருத்தமான ஒரு விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மிக ஆழ்ந்த புரிதலும் மிக ஆழ்ந்த ஆய்வுகளும் இந்தியாவிலும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த காலநிலை மாற்றத்திற்கு சற்று உதாரணமாக கூற வேண்டும் என்றால், சிக்கிம், வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் இருக்கக்கூடிய 90% உயிரினங்கள், அதாவது சிக்கிம்ல மட்டும்தான் பார்க்கலாம், அந்த எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 90% உயிரினங்கள் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 24.7 meters அளவுக்கு அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. அதே மாதிரி ஹிமாலயன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோனிபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய கூம்பு இலை காடுகள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக உயரமான இடங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்கிறது இன்னொரு ஆய்வு. இந்த காலநிலை மாற்றத்தினால் அதிக அளவு பாதிக்கப்படும் ஒரு உயிரினம் என்றால் பறவைகளும் பூச்சிகளும் தான். இவை இரண்டுமே மிக முக்கியமான பங்களிக்கிறது சூழ்நிலை மண்டலத்தில், அதுவும் குறிப்பாக பூச்சி இனங்கள். பூச்சி இனங்கள் இந்த வெப்பத்தினை, வெப்ப உயர்வின் காரணமாக அவற்றுடைய இடங்களை மாற்றிக்கொண்டே வருகின்றது. உதாரணமாக பெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தீங்கிழைக்கும் பூச்சிகள், முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பல பகுதிகளில் இப்போது பரவி காணப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் காணப்படுற பூச்சி அந்த வெப்பநிலை மண்டலத்துக்கு உகந்ததா இருந்தது. இப்ப அந்த வெப்பநிலை அதிகரிக்க மற்ற பகுதிகளுக்கு மிக எளிதாக வெகு விரைவாக பரவுகிறது. இது ஒரு பக்கம் என்றால், விவசாய நிலங்களுக்கும் காடுகளுக்கும் நன்மை பயக்கும் பூச்சிகள் இந்த வெப்பநிலை உயர்வால் தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிரிழப்பை சந்திக்கின்றது. இது பின்வரும் காலங்களில் காடுகள் அழிவதற்கு மூல காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த அனைத்து பூச்சிகளும் மகரந்த சேர்க்கையில் பெரும்பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே தாவரங்களின் பூக்கும் காலம், ஒன்று பழைய காலத்தில் இருந்து அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட வெகு விரைவில் பூக்கள் பூக்கின்றது, கனிகள் காய்க்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பின்பட்டது, அதாவது காலம் தப்பி பூக்கள் பூக்கின்றன. சோ இவை என்ன ஆகுது அப்படின்னா, அதை நம்பி இருக்கக்கூடிய அடுத்த விலங்கினங்களுக்கு ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த மாதிரியான தடுமாற்றம் அனைத்து உயிரினங்கள் மட்டத்திலும் பரவும் போது அனைத்தும் ஒரு குழப்ப நிலை சென்றடையும். இந்த குழப்ப நிலை என்பது ஈகோசிஸ்டம் சர்வீஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன், அதாவது சூழ்நிலை மண்டலத்தின் அவை செய்யும் சேவைகள், அவை ஆற்றும் பங்களிப்புகள் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். இது மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதனால் நீர் சுழற்சியில் வெப்ப சுழற்சியிலும் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படும். அதன் காரணமாகவே நாம் இந்த கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிக அளவு மழை, அதாவது 50 நாள்ல பெய்யக்கூடிய மழையானது ஒரு சீசன்ல, இந்த ரெய்னி சீசன் சொல்லக்கூடிய மழைக்காலங்கள்ல 50 நாள்ல எவ்வளவு மழை பெய்யுமோ அது 5 நாள்ல பெஞ்சு முடிச்சிருது. அவ்வாறான கனமழைகள் பெய்யும் போது அதை கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மேக வெடிப்பு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, யாராலையும் நம்மளால தாக்குப்பிடிக்க முடியல. இப்ப சாதாரணமா எடுத்துங்க, இப்ப ஹிமாச்சல பிரதேசத்துல நடந்தது, உத்தரப்பிரதேசத்துல இன்னும் நடந்த வெள்ளப்பெருக்கு, டெல்லியில இன்னும் யமுனை ஆற்றுல வெள்ளம் குறையவே இல்லை அப்படின்றாங்க. இப்ப நம்மளோட தெற்கு பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா கனமழை, இதுவரை வரலாறு காணாத அளவு இந்தியாவின் பல பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், இயற்கை சமநிலை பாதிப்பு என்பதை அனைத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது காலநிலை மாற்றம் அல்லது புவி வெப்பமடைதல் என்று சொன்னால் அது மிகையல்ல. இது இந்தியாவை மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இது பாதிக்கிறது என்பது மிகவும் கசப்பான ஒரு உண்மையாகும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திலும் அறிவியல் வளர்ச்சியிலும் பிளாஸ்டிக் பயன்பாடு, மரங்கள் அழிப்பு, காடுகள் அழிப்பு என சுற்றுச்சூழலுக்கான தீங்கான விளைவுகளை மக்கள் செய்து கொண்டிருப்பதனால் பல்வேறு காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் அடிப்படையில் இந்த காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கான தீர்வுகளா நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார்.
பல இடங்களில் கடுமையான சட்டங்கள் தேவைப்படுகின்றது. இந்த புரிதல் அரசியல் செய்பவர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலில் ஏற்பட வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, கேலண்டரை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம் நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை வந்து மனப்பூர்வமா அதை புரிஞ்சு கொண்டாடுறோமா, இல்ல அது ஒரு சடங்கா அப்படிங்கிற கேள்வி என்னுள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வளவு காலகட்டத்தில் இம்மாதிரியான விலங்கினங்கள் அழிந்து வரும் காலகட்டத்தில் இருக்கும் நாம் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும், அவை எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். உதாரணமாக நான் முன்பே சொன்னதுதான், கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் அழிக்கப்பட்ட காடுகளின் அளவு என்பது 90,000 ஹெக்டேர் கிட்டத்தட்ட. இது அனைத்துமே அரசு அழித்த நிலங்கள். சோ இவ்வளவு பொறுப்பற்றத்தனமாக ஒரு அரசே இருக்கும்போது பொதுமக்கள் அவர்களுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மாற்றம் என்பது டாப் டு பாட்டம், அதாவது கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை வர வேண்டும். இயற்கை வளங்களை அழிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை, மேலும் இயற்கை வளங்களை திருப்ப மீட்டெடுப்பதற்கான ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன மாதிரியான விளைவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அவற்றில் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு என்ன, கார்பரேட்டுகளின் பங்களிப்பு என்ன, பஞ்சாயத்து லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்கவுங்களோட பங்களிப்பு என்ன என்பதை கட்டாயமாக்க வேண்டும். இவ்வாறு கட்டாயமாக்காத பட்சத்தில் இனி வரும் காலங்களில் 2025-50 காலகட்டங்களில் இவை அனைத்தும் சரிப்படுத்தப்படாவிட்டில் அடுத்த சந்ததியினருக்கான வாழும் இடமாக பூமி இருக்காது என்கிறது ஒரு ஆய்வு குறிப்பு. 2050 கால இதே நிலை தொடரும் பட்சத்தில் 2050 அப்புறம் காலநிலை மாற்றம் மிகவும் தீவிரமடையும். அவ்வாறு தீவிரமடையும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பும் திறனும் மனிதர்களுக்கு இருக்காது என்பது உண்மையான ஒன்று. இதை நாம் உணர வேண்டும் என்றால் 2015 காலகட்டத்தில் சென்னையில் பெய்த கனமழையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு இடங்களில் வெள்ளம், எவ்வளவு மக்கள் உயிருக்காக போராடினார்கள், ஒருவேளை உணவுக்காக அவர்கள் மொட்டை மாடிகள் நின்ற காட்சிகள் நாம் அனைவரும் அறிந்ததே. சோ இயற்கையின் சீற்றத்திற்கு முன் மனித இனம் மிகவும் சிறியது என்பதை நாம் உணர வேண்டும். அவற்றை பாதுகாக்க என்ன வழிமுறைகளை எடுக்க வேண்டும் என்பதை தீவிரமாக ஆலோசித்து கட்டாய கடமையாக அதை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் தமிழக பரப்பளவு நிலப்பரப்புக்கு 33% காடுகள் என்பது அவசியம். ஆனால் இதுவரை நாம் 23% காடுகளை வைத்துள்ளோம். வரக்கூடிய 2 ஆண்டுகளில் இதை 33% உயர்த்த தமிழக மக்கள் அனைவரும் கடமைப்பட்டவர்கள், கட்டாயப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இதைதான் நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூன்சிலே கிட்டத்தட்ட இருக்கு. ஆர்டிகல் 51A(g) என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவரி இந்தியன் சிட்டிசன் டு ப்ரொடெக்ட் த நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதாவது, இது இயற்கையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது என்பது ஆர்டிகல் 51A(g)-இன் படி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கட்டாய கடமையாகும். அதை மீறுபவர்கள் மீது கடுமையான தண்டனையை ஏற்படுத்த வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொரு ஊர் பகுதிகளில், அதாவது கிராம பஞ்சாயத்து அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரோட கட்டாய கடமை இது. அவரோட எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 33% காடுகளை அவர் வளர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சாயத்து கொடுக்க வேண்டிய நிதிகளை நம் மானியத்தை நாம் குறைக்கலாம். இது எதுவும் புதிய கணக்கு கிடையாது. இப்ப இந்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதிகளை பகிர்ந்தளிக்கிறாங்க இல்லையா, அந்த பகிர்ந்தளிக்கிறதுலே இப்ப வந்து அதான் வச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து அதிக அளவு நிதியை கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்க அதிக அளவு இயற்கை வளங்கள் இருக்கு, அங்க அதிக அளவு மரங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் உற்பத்தி பண்ணி டம்ப் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடா எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய சக்தி அங்க உள்ள மரங்கள் இருக்கு. சோ அவங்களுக்கு அதான் அந்த கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அதிக நிதி மேலாண்மை கொடுக்குறாங்க, நிதியை ஒதுக்குறாங்க. சோ அதே மாதிரி தமிழக அளவுல பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இந்த 33% காடுகள் உள்ள பஞ்சாயத்துகள் அனைத்துக்கும், பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி, இப்படி தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிட்டே வரலாம். அவங்க அனைத்துக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யலாம். அந்த மக்களுக்கு அதிக அளவு இலவச திட்டங்களை கொடுக்கலாம். இப்படி கொடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊக்குவிக்கலாம். அதே மாதிரி பள்ளிகள், பள்ளி மாணவர்கள் இந்த 33% காடு வளர்ச்சிக்கு என்ன மாதிரி பாடுபடுறாங்க, அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், அவங்களுக்கு ஒரு போனஸ் மார்க், இந்த மாதிரி தகுதி தேர்வுகள் வரும்போது அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜா கொடுத்தோம் அப்படின்னா, காலப்போக்கில் இது கட்டாயமாக்கப்படும், இது தன்னார்வமா தன்னெழுச்சியா மாறும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இயற்கை சூழல் பாதிப்புகளுக்கு முக்கியமாக இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இயற்கை வளங்களை நாம் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
முதலில் நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பது என்றால், இயற்கை வளங்கள் இல்லை என்றால் மனிதன் இல்லை. இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இன்றைக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, இன்றைக்கு நாம் குடிக்கக்கூடிய நீர் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடம் மத்தியிலும் நாம் விதைக்க வேண்டியது ஒரு கட்டாய கடமை. இப்ப அரிசி அப்படின்னு சொல்ற அரிசி நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வேணும். இப்ப நம்ம விவசாய நிலங்கள்ல பயிரிடப்படக்கூடிய அரிசி எல்லாம் எங்கிருந்து ஒரு காலத்துல எடுக்கப்பட்டது, காட்டுல இருந்தா எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 238 தாவரங்கள் நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தாவரங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்ப வெண்டைக்காய் இருக்குன்னா வெண்டைக்காயோட மூதாதையர் இன்னைக்கும் காட்டுல இருக்காங்க. இன்னைக்கும் காட்டுல இந்தியனோட வனப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான நெல் இனங்கள் இருக்கு, சுண்டைக்காய் இருக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 238 நம்ம பயிரிடக்கூடிய தாவரங்களுடைய வைல்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கு. சோ அப்ப நமக்கு சோர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வளங்கள், இந்த மாதிரியான வனங்களில் இருந்து கிடைக்கக்கூடியதான் நம்மளோட சாப்பாடு. இப்ப திடீர்னு இங்க இருக்கக்கூடிய நெல் இனம் அழிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு பூச்சினாலே இல்ல ஒரு பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனாலே அழிஞ்சு போச்சுன்னா, நமக்கு விதைக்கு நாளைக்கு எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வனத்தை பாதுகாப்போம். சோ அந்த காடுகள் என்ன எடுத்து வரும், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, ஒரு மரம் எவ்வளவு காற்றை வெளியிடுது, அந்த காற்று இல்லைன்னா நம்ம என்ன, அந்த மரம் இல்லைன்னா என்ன மாதிரியான வெப்பநிலை அங்க நிகழுது, நமக்கு தண்ணி கிடைக்குமா, இந்த மாதிரியான அடிப்படை அறிவுகள். இயற்கை இல்லைன்னா மனித இனமே இல்லை, இயற்கையினால நம்ம பெற்றது என்ன. இது மட்டும் இல்லாம என்ன, இயற்கையிட்டே நம்ம எவ்வளவோ எடுத்திருக்கோம், நமக்கு தேவையான மருந்து பொருள்கள், ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள், இது எல்லாமே இயற்கையிலேருந்தா நம்மளுடைய மூதாதையர்கள் எடுத்தாங்க. நம்மளுடைய மூதாதையர்களுக்கு இருந்த இயற்கை பற்றின விழிப்புணர்வு, அறிவு நம்மளிடையே இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் பல ஊரணி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோ தர்மன் அவர்கள் எழுதிய ஒரு நாவல் இருக்கு, சூல் அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த நாவலை படிச்சிங்க அப்படின்னா, இது சாகித்ய அகாடமி 2019 வாங்கின ஒரு நாவல். இந்த நாவலை படிச்சிங்கன்னா அவர் அழகா சொல்லியிருப்பாரு, ஒரு ஊரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளம் ஏரி மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த ஏரியை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அங்க என்ன மாதிரியான தாவரங்கள் இருக்கு, அந்த கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை என்ன மாதிரியான தாவரங்கள் பயிரிட்டு அவங்க பாதுகாத்தாங்க, கரையை அரிச்சு வராம இருக்கு. சோ எப்ப மழை பெய்யும், ஊரணியுடைய உயரத்தை எப்படி ஏத்தலாம், என்னென்ன மாதிரியான தாவர இனங்கள், செடி இனங்கள், மர இனங்கள் அந்த கரையில வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவுலாம் நம்மளுடைய மூதாதைகளுக்கு இருந்தது. இன்னும் அந்த நாவலில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா மழை எவ்வளவு பெய்யும், எந்த டைரக்ஷன்ல, அதாவது வடகிழக்கு போற மழையா தென்மேற்கு போற மழையா அப்படிங்கறத வந்து நம்ம தூக்கணாங்குருவி கூடு எந்த பக்கம் வாயில் வச்சு கட்டுதோ அதை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எது ஆண் பனைமரம் எது பெண் பனைமரம் அப்படிங்கறதையும் பாத்தீங்க அப்படின்னா குருவி கூடுகள் கட்டுறதை வச்சே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப அழகா அதை சொல்லிட்டு வருவார். சோ அத மாதிரியான ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய அறிவு, இந்த பாரம்பரிய அறிவை மீட்டெடுக்க வேண்டியது கட்டாய கடமை, ஒவ்வொரு அரசினுடைய கட்டாய கடமை. மீட்டெடுக்கிறது மட்டும் கிடையாது, இதை வந்து பரவலாக்கணும். பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களில் இந்த மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்ட சிலபஸ் பாடத்திட்டங்களை கட்டாயமாக்கணும். இதுக்கு தனியான ஒரு பரீட்சை வைக்க வேண்டும். முன்னாடி என்வாரன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி 1992 வந்து என்வாரன்மெண்டல் சயின்ஸுங்கிறத மேண்டேட்டா கொண்டு வந்தாங்க. இது எல்லா கல்வி நிலையங்களும் நீங்க ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, சயின்ஸ் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, இந்த என்வாரன்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கறத படிக்கணும். ஆனா காலப்போக்கில் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பல பல கல்லூரிகளில் இந்த சப்ஜெக்டே எடுத்துட்டாங்க, என்வாரன்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே எடுத்துட்டாங்க. ஸோ இதை மறுபடியும் கொண்டு வர வேண்டியது, முனைப்பு காட்ட வேண்டியது தமிழக அரசின் கட்டாய கடமை. முன்பே சொன்னது போல் ஒவ்வொருவருடைய கட்டாய கடமையாக இது இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் 51A(g) படியே இது கட்டாய கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை உறுதி செய்ய வேண்டியது அரசு மற்றும் நிறுவனங்களின் கட்டாய கடமையாகும். இவை மட்டுமல்லாமல் தனி மனிதனாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த கேள்வியே உங்களுக்கு வரக்கூடாது. தனி மனிதன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் மேன், அதாவது காடு, இந்தியாவின் காட்டு மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய அசாமில் இருக்கக்கூடியவரோட வரலாற்றை நீங்க படிங்க. ஜாதவ் பேயங்கோட வரலாற்றை படிச்சீங்க அப்படின்னா தனி மனிதனா கிட்டத்தட்ட ஒரு 30,000 acres ஒரு காடை உருவாக்கி இருக்காரு, அதே மாதிரி திருச்சி பக்கத்துல. சோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தனி மனிதனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாக்கணும். இப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் ஒரு சர்வசாதாரண நிகழ்வு ஆயிடுச்சு, அது ஒரு கல்ச்சர் இதுவாகவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி பிறந்த நாள்ல நீங்க கேக் வெட்டி நான் பேரும் கொண்டாடுறதுக்கு பதிலாக உங்களோட வயசு என்ன, உதாரணமா உங்களுக்கு 10 வயசுனா 10 மரக்கன்றுகளை நடுங்க, 15 வயசா 15 மரக்கன்றுகள் நடுங்க. கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பகுதிகளில் அதிக மரங்களை வளர்க்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதேபோல் நீர்நிலைகளை மீட்டெடுத்தல், அசுத்தமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மீட்டெடுத்தல், புதிய நீர்நிலைகளை நிர்மாணித்தல், இவை இரண்டையும் சரிவர செய்தால் மட்டுமே போதும், நாம் இழந்த வன உயிரினங்களையும் சுற்றுச்சூழலையும் மீட்டு எடுக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் நாம் மிக முக்கியமான ஒன்றை நினைவுபடுத்த இங்கே விரும்புகின்றேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த பூமி என்பது நாம் நம்முடைய சந்ததியினிடம் இருந்து கடனாக பெற்றது. இந்த இயற்கை வளங்கள் நம்முடைய சந்ததியிடம் இருந்து நாம் கடனாக பெற்றிருக்கோம். அதாவது என்னோட பேரன் என்னோட பேத்திக்கிட்ட இருந்து நான் கடனை வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட அதை மரியாதையாகவும் அழகாகவும் சேதாரம் இல்லாமலும் திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கட்டாய கடமை. இதை நாம் அனைவரும் உணர வேண்டும். பணம் சம்பாதித்தல் மட்டுமே ஒரு குறிக்கோளாக ஒரு சமுதாய நிலை இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சந்ததியினர் வாழ்வதற்கு இருப்பிடம் இல்லாமல் இல்ல வாழ்வதற்கு அருகதையிற்ற இடமாக பூமி மாறிவிடும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது ஒவ்வொருடைய கட்டாய கடமை. இந்த இயற்கை சொத்துக்களை நீங்க சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் உங்களோட சந்ததி இந்த பூமியில இருக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும் நம்ம சூரிய குடும்பத்துல பூமி அப்படிங்கிறது 3வது குல். இதுவரையிலும் பூமியில மட்டும்தான் மனித இனம் உயிரினம் வாழ்வதற்கான தகவமைப்பு இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வீடு பூமி மட்டும்தான். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய கட்டாய கடமை. அப்படி தவறும் பட்சத்தில் அதிவிரைவில் பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இன்றைய தினம் ஜூலை 28 உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் உலக இயற்கை தினத்தின் கருப்பொருள் மற்றும் இயற்கை வளங்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அழிந்து வரும் தாவரங்கள் குறித்தும் விலங்குகளின் நிலை குறித்தும் கால்நிலை மாற்றம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய மதிப்பிற்குரிய முனைவர் சாண்டில்யன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை இயற்கையை நேசிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் சர் சாண்டில்யன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.